அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஜூலை திங்கள் 15 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையின் வடமாகாண தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலமைச்சர் பதவிக்கு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சி வி விக்னேஸ்வரனை அறிவித்திருப்பது பற்றிய செய்தி, அரசியலில் குதிப்பது பற்றி விக்னேஸ்வரன் தெரிவிக்கும் கருத்து.
அரசியல் என்று சொல்லும் போது அதனை நாங்கள் அகமும் புறமும் சொல்லலாம். அதாவது புறத்தில் இருந்து பார்க்கும் அரசியலை நாங்கள் படித்துக் கொண்டுதான் வந்திருக்கின்றோம், அரசியலை அவதானித்துக் கொண்டுதான் வந்திருக்கின்றோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு அரசியல் ஞானம் இருக்கின்றது.
இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் ராணுவத்திடம் சரணடைந்தவர்களை குடும்பத்தினருடன் சேர்க்க வேண்டும் என்று குடும்பத்தினர் நடத்திய ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்தி.
ஐசிஆர்சி போலீஸ் அவ்வளவுக்கு அறிவிச்சாச்சு, எந்த விதமா முடியும் இல்ல. அவங்க பிடிக்கிற நேரம் நாங்க போய் தடுக்க போனதுக்கு எங்களை அடிக்க வந்தாங்க. எல்லாம் ராணுவ உடையில இருந்தாங்க, சும்மா செயல் உடையில இருந்தாங்க. அரசு கட்டுப்பாட்டில தான் வச்சு பிடிச்சிருக்காங்க. வீட்டுல வந்து வீட்டை உடச்சு பிடிச்சவங்க 2021 வெள்ளிக்கிழமை காலையில 3:30 இதுவரைக்கும் எந்த முடிவுமே இல்லை.
தமிழ்நாட்டில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன வேலை நிறுத்தம் முடிவடைந்திருப்பது பற்றிய செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வங்கதேசத்தின் மூத்த இஸ்லாமிய தலைவருக்கு போர்க்குற்றங்களை விசாரித்த நடுவர் தீர்ப்பாயம் சுமார் 90 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கியுள்ளதை அங்கே இருக்கின்ற போட்டி இஸ்லாமிய குழுக்கள் கண்டித்திருக்கின்றன. பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் பிரிந்த 1971 போரின்போது கொலை செய்தது மற்றும் சித்திரவதைகள் செய்ததற்காக தற்போது 90 வயதாகும் குலாம் ஆசாமுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையை ஒரு கேலிக்கூத்து என்று குலாம் ஆசாமின் ஜமாத்தி இஸ்லாமி சாடியிருக்கின்றது. அவரின் வழக்கறிஞரும் இந்த விசாரணைகள் நியாயமாக நடக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே நேரம் வேறு பல மாணவர் மற்றும் இளைஞர் அமைப்புகள் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றன.
ஸ்பெயின் நாட்டு பிரதமருக்கும் அவருடைய முன்னாள் சக கட்சி ஊழியருக்கும் இடையே அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்ற ரகசிய ஊழல் தொடர்பான குறுந்தகவல்களை அந்நாட்டு செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டதன் பின்னர் ஸ்பெயின் நாட்டு பிரதமர் மரியானோ ரஜாய் பதவியை ராஜினாமா செய்ய கோரி பல எதிர்த்தரப்பினர் கோரியுள்ளனர். பாப்புலர் கட்சியின் முன்னாள் பொருளாளரான லூயிஸ் பார்சினஸ்க்கு ஊழல் விவகாரத்தில் தன்னால் முடிந்த உதவியை செய்வதாக பிரதமர் ரஜாய் அனுப்பிய குறுந்தகவல்களை ஸ்பெயினின் எல் முண்டோ என்ற செய்தித்தாள் வெளியிட்டது. 1990களில் கட்டட நிறுவனங்கள் அளித்த நன்கொடைகள் ரஜாய் உட்பட கட்சி தலைவர்களுக்குள் விநியோகிக்கப்பட்டது என்று பார்சினாஸ் ஒப்புக்கொண்டதன் பின்னர் நீதிமன்றம் விசாரிக்க துவங்கியது. பிரதமர் ரஜாய் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார்.
இந்தியாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போனதாக கணக்கிடப்பட்டிருக்கின்ற 5,700 அதிகமானோர் இறந்ததாகவே கருதப்படுவர் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இவர்களின் குடும்பத்தினருக்கு பண உதவி வழங்கும் பணி அடுத்து துவங்கும் என்று உத்தராகண்டின் முதல்வர் விஜய் பகுனா அறிவித்திருக்கின்றார்.
They'll have to file an affidavit and an indemnity bond, and on that basis we'll immediately give the monetary relief which has been sanctioned by the government of India and by my state government.
இறந்தவர்களில் பெரும்பாலானோர் கேதார்நாத் கோயிலுக்கு புனித யாத்திரை செய்த இந்துக்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேதார்நாத் கோயிலை திறக்க குறைந்தது 1 காலம் ஆகும்.
சீனாவில் தன்னுடைய 11 மகளை கடத்தி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கிய நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் குறித்து தாயார் டாங் ஹூயி எழுப்பிய எதிர்ப்பினால் அவரை கடவுளிய முகாமிற்கு அனுப்பியதற்கான நஷ்ட ஈடாக அவருக்கு $500 வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பிற்கும் அப்போது நடந்த விசாரணைக்கும் எதிராக தாயாரான டாங் ஹூயி போராட்டங்கள் எழுப்பி சமூக அமைதியை கெடுத்ததற்காக அவர் மறுக்கல்வி பெறுவதற்கு கடவுளிய முகாம் ஒன்றுக்கு அனுப்பப்பட்டார். அவர் ஒரு வாரத்திலே விடுவிக்கப்பட்டார். ஆனாலும் அவருடைய அந்த அடைப்பு சீனாவின் தொழிலாளர் முகாம் மீதான விவாதத்தை எழுப்பியது. சீனாவில் போலீசாரால் விசாரணை இல்லாமல் மக்களை 4 வரை சிறையில் அடைக்க முடியும்.
பிரிட்டனின் முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸின் வரி விவகாரங்கள் குறித்து சக்தி வாய்ந்த ஒரு நாடாளுமன்ற குழு தற்போது ஆராய்ந்து வருகிறது. இளவரசரின் மூத்த அலுவலர் வில்லியம் நை பொது கணக்கு குழுவிடம் இது தொடர்பாக சாட்சியம் அளித்து வருகின்றார். இளவரசர் உரிய வரி செலுத்துகிறாரா என்பது குறித்தும் அவருக்கு கிடைத்த பாரம்பரிய சொத்தான கான்வெல் எஸ்டேட் தொடர்பில் நியாயமான வரி வசூல் செய்யப்படுகிறாரா என்பது குறித்தும் இந்த நாடாளுமன்ற குழு ஆராய்ந்து வருகிறது. ராஜ குடும்பத்தினரின் கணக்குகள் இதுபோல ஆராயப்படுவது இதுவே இது 2 முறை.
ஆஸ்திரேலியாவின் பிரதமர் கெவின் ரட் பப்புவா நியூ கினியாவுக்கு பயணம் சென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு தஞ்சம் கோரி ஆட்கள் வருகின்ற விவகாரம் பற்றியும், ஆஸ்திரேலியா தஞ்ச கோரிக்கையாளர்களை தடுத்து வைக்கும் புதிய மையம் ஒன்றை அமைப்பது பற்றியும் பேசுவதற்காக ரட் அங்கே சென்றுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் வடமாகாண தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சி வி விக்னேஸ்வரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அரசியல் சிக்கல்கள் நிறைந்த இந்த பதவிக்கு அரசியலுக்கு வெளியே இருந்து வரும் இவர் இந்த நியமனத்தை எப்படி பார்க்கிறார்? விக்னேஸ்வரனுமே தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நான் எப்படி என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கா, ஒரு பெண்ணை காதலிச்சு கைவிட்டுட்டு தாய் தந்தை எனக்காக பார்த்திருந்த திருமணம் செய்யறதுக்கு ஆயத்தமாகற மாதிரி இருக்குது. ஏனென்றால் நான் 2 மாசம் காலமாக நான் இதுல வர முடியாது என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய மாணவர்கள், என்னோடு சம்பந்தப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதன் காரணத்தினால் நான் கடைசியாக நான் அவர்களுக்கு சொன்னேன், சரி, கூட்டமைப்பில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் ஒருங்கு சேர்ந்து என்னை பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் அதற்கு உடன்படுகின்றேன் என்று சொன்னேன். அதன் காரணத்தினால்தான் அவர்கள் பொது வேட்பாளராக இப்ப இன்று வந்து என்னை ஏற்றுக்கொண்டதாக வந்து அறிவித்திருக்கின்றார்கள்.
ஆனாலும் இது வடமாகாண முதலமைச்சர் பதவி என்பது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த முதலமைச்சர் பதவி என்பது பெரிய அரசியல் சவால்களையும் அரசியல் சட்ட பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு இடம். நீங்கள் ஒரு அரசியலுக்கு வெளியே இருந்து வந்திருக்கின்றீர்கள். இந்த அரசியல் சவால்களை, நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
அதாவது அரசியல் என்று சொல்லும் போது அதனை நாங்கள் வெளியில் இருந்தும் பார்க்கலாம், அரசியல் உள்ளில் இருந்து அகமும் புறமும் சொல்லலாம். அதாவது புறத்தில் இருந்து பார்க்கும் அரசியலை நாங்கள் படித்துக் கொண்டுதான் வந்திருக்கின்றோம், அரசியல் அவதானித்துக் கொண்டுதான் வந்திருக்கின்றோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு அரசியல் ஞானம் இருக்கின்றது. ஆனால் அதன் அகத்தில் இருந்து பார்ப்பதானால் நம்முடைய மாவை சேனாதிராஜா போன்றவர்கள் மக்களோடு மக்களாக சேர்ந்து அவர்களோடு அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து,
அது அந்த மாதிரியான மக்களோடு மக்களாக நீங்கள் பழகாமல் மேலே ஒரு எலீட்டாக இருந்திருக்கிறீர்கள், ஒரு நீதித்துறையிலே உயர் பதவியில் இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது வாக்காளர்களை வீடு தேடி போக வேண்டும், அவர்களது அன்றாட பிரச்சனைகளை அணுக வேண்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க முடியுமா? அதற்கான மனோநிலை உங்களிடம் இருக்கிறதா?
அது முடியுமா என்று என்னிடம் கேட்பதிலும் பார்க்க, எங்களுடைய தலைவர்களாக இருந்த சிபி ராமநாதன், சிபி அருணாச்சலம், ஜிஜி பொன்னம்பலம், எஸ்ஜேவி செல்வநாயகம் எல்லோருமே கொழும்பில் இருந்து தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவம் கொடுத்தவர்கள். ஆகவே அவர்கள் கூட யாழ் மக்களோடு மக்களாக, அதாவது உரிய நேரம் வரும்போது அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்துக் கொண்டவர்கள் தான்.
பொதுவாக நீதித்துறை இலங்கையிலே அரசியல் மயமாக்கப்பட்டு வருகிறது, அரசாங்க நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை பாதிக்கப்பட்டு வருகிறது என்றெல்லாம் கவலைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையிலே நீங்கள் உயர் நீதித்துறையிலே இருந்து ஒரு உயர் பதவியை வகித்த நீங்கள் ஒரு அரசியல் பதவிக்கு போட்டியிட அரசியலில் குதித்திருக்கிறீர்கள். இது மேலும் வந்து நீதித்துறையின் இந்த சுயாதீனத்தன்மையையும் அது அரசியலிலிருந்து விலகி இருக்க வேண்டிய அந்த தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கிறது என்று சிலர் கருதலாம். அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
நான் வந்து நீதித்துறையில இருந்து ஒதுங்கி கொண்டது, அதாவது ஓய்வு எடுத்தது 2004, அடுத்த வருடம் வந்து 2014, அத்துடன் 10 வருஷம் ஆகின்றது. ஆகவே என்னை எந்த நீதித்துறை அனுசரணைகளும் என்னை கட்டுப்படுத்தாது, அது ஒன்று. இரண்டாவது, தமிழ் மக்களினுடைய உரித்துக்களை பற்றி சிந்தித்து அவர்கள் சார்பில் நடவடிக்கை எடுப்பது நீதித்துறை சுதந்திரத்தை பாதிக்கும் என்று கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஏதோ ஒரு 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 தமிழ் மக்களுக்காக சில சேவைகளை செய்வதற்கு இணங்கியுள்ளோம், செய்கின்றோம். அதற்காக எங்களுடைய நீதித்துறை சுதந்திரம் அல்லது எங்களுடைய சமமாக நோக்கும் அந்த நோக்கை கூட நாங்கள் விட்டுவிடுவோம் என்று எண்ணுவது பிழை என்றுதான் நம்புகின்றேன்.
ஓய்வு பெற்ற நீதிபதியும் வடமாகாண முதல்வர் பதவிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராக பிரேரிக்கப்பட்டிருப்பவருமான சி வி விக்னேஸ்வரன். வடமாகாண முதல்வர் பதவிக்கு அரசியல்வாதியல்லாத ஒருவர் பெயரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரேரித்திருப்பது பல்வேறு யூகங்களை உருவாக்கியிருக்கிறது. இந்த முடிவுக்கான காரணங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
இந்த நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாகாண சபை தேர்தல் என்பது நிச்சயமாக ஏனைய மாகாண சபை தேர்தல்களை போலல்ல, அது ஒரு வித்தியாசமான தேர்தல், எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல். இங்கு முக்கியமாக நாங்கள் அதிகாரங்கள் 13வது திருத்தத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரங்களும் தமிழ் மக்களுக்கு தேவையான அதற்கு மேற்பட்ட அதிகாரங்களும் பல விடயங்கள் தொடர்பாக போராட வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த காலகட்டத்தில் அவ்வாறான ஒரு போராட்டத்தில் அவ்வாறான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மற்றும் சர்வதேச ரீதியாக இந்த விடயங்களை முன்னெடுத்து செல்வது என்ற ஒரு அடிப்படையில் திரு சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் கமதியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அப்போ அவ்வாறு நம்புகின்ற ஒரு காரணத்தால் அவரை இப்பொழுது வட மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம்.
முன்னதாக இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அங்கம் வகிக்கின்ற தமிழரசு கட்சியின் மூத்த அரசியல்வாதியாகிய மாவை சேனாதராஜாவின் பெயர் இதற்கு அந்த கட்சியின் யாழ்ப்பாண அல்லது வடமாகாண கிளையால் முன்வைக்கப்பட்டிருந்ததாக செய்திகள் கூறின. அதற்கு மற்ற கட்சிகளிடமிருந்து சில எதிர்ப்புகள் இருந்ததாகவும் செய்திகள் கசிந்து வந்தன. எனவே இந்த அரசியல் ரீதியான நியமனத்திற்கு இருக்கின்ற உள்கட்சி பிரச்சனைகளை சரிப்படுத்துவதற்காகவும் அரசியல் ரீதியான கருத்தொற்றுமையை உருவாக்குவதற்காகவும் இந்த மாதிரி வெளியிலிருந்து அரசியல் கட்சிகளிலிருந்து வெளியிலிருந்து ஒருவரை நியமிப்பது என்ற முடிவெடுக்கப்பட்டதாகவும் சிலரால் கூறப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று நினைக்கிறீர்கள்?
அது உண்மையான கருத்தாக நான் கருதவில்லை. ஏற்கனவே எமது கட்சிகளுக்கு என்ன பொறுத்தவரையில் முரண்பாடு என்பது நாங்கள் இதனை ஒரு வலுவான கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எல்லார் மத்தியிலும் இருந்தது, சகல கட்சிகள் மத்தியிலும் இருந்தது. அது வேறு விடயம். ஆனால் இன்று நாங்கள் எதிர்கொள்கிற மாகாண சபை தேர்தல் என்பது வேறு விடயம். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இந்த மாகாண சபை தேர்தலில் அவருக்கு முக்கிய பங்கு வகிக்கலாம், அது ஒரு காத்திரமான பங்காக இருக்கலாம், அது இந்திய காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு கூடுதலாக பிரயோசனப்படலாம் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் இந்த பிரிவு இடம்பெற்றதே தவிர அவருடைய அரசியல் வாழ் என்பதற்காகவோ அல்லது உள்ளுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்ப்பார் என்பதற்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ அல்ல.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். இலங்கையில் நடந்து முடிந்த போரின் இறுதிக் கட்டத்தில் இலங்கை இராணுவத்திடம் சரணடைந்தவர்களை அவர்களின் குடும்பத்தினரிடம் மீண்டும் ஒப்படைக்கக் கோரும் ஆட்கொணர்வு மனு வவுனியா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது வெளியே காணாமல் போனவரின் உறவினர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். இது குறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கை அரசாங்கத்தின் உத்தரவாதத்தை ஏற்று இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்களை தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த 5 ஆட்கொணர்வு மனுக்கள் தொடர்பான விசாரணைகள் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இன்று காலை நடைபெற்ற போது காணாமல் போயுள்ள உறவுகளை தேடும் குடும்பங்களின் வடமாகாண சங்கத்தினர் வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். வழக்கு தாக்கல் செய்துள்ளவர்களுக்கு ஆதரவாகவும் தமது பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோருவதற்காகவும் இந்த போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை ஜெபமாலை அவர்கள் தெரிவித்தார்.
எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு வேண்டும், அதான் நாங்கள் ஒரே கோரிக்கை. இறுதியாக நாங்கள் செல்லக்கூடிய இடம் நீதிமன்றம், பிள்ளைகள் வேண்டும் அல்லது எங்களை பிள்ளைகளுக்கு ஒரு நீதி வேண்டும்.
எங்க மருமகள் தச்சு வேலை செஞ்சு வந்து வீட்டுல வந்து படுத்திருந்தாங்க, இரவு 3:30 ராணுவம் பிடிச்சது வந்து பிடிச்சிட்டாங்க. 4 பிள்ளை எனக்கு இதுவரைக்கும் நான் தான் பாக்குறேன், எந்த உதவியும் இல்ல. எனக்கு 69 ஐசிஆர்சி போலீஸ் அவ்வளவுக்கு அறிவிச்சாச்சு, எந்த விதமா முடியும் இல்ல. அவங்க பிடிக்கிற நேரம் நாங்க போய் தடுக்க போனதுக்கு எங்களை அடிக்க வந்தாங்க, எல்லாம் ராணுவ உடையில இருந்தாங்க, சும்மா சீர் உடையில இருந்தாங்க. அரசு கட்டுப்பாட்டுல தான் வச்சு பிடிச்சிருக்காங்க. வீட்டுல வந்து வீட்டை உடச்சு பிடிச்சவங்க 2021 வெள்ளிக்கிழமை காலையில 3:30 12:00 இது வரைக்கும் எந்த முடிவும் இல்ல
என இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த முதியவர் ஒருவர் கூறினார். விடுதலை புலிகளின் முன்னாள் திருகோணமலை அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் உள்ளிட்ட 5 பேர் தொடர்பாக அவர்களது குடும்ப உறவினர்கள் இந்த ஆட்கொணர்வு மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி சந்திரமணி அவர்கள் முன்னிலையில் இந்த மனுக்கள் தொடர்பான விசாரணைகள் இன்று நடைபெற்றன.
எங்களோட கணவன் இங்கு இருக்கிறமன்ற செய்தி என்றாலும் அரசு தரப்பு கூறும் என்று எதிர்பார்ப்போட போனாங்கள். ஆனால் அங்கு வந்து இந்த ஏற்கனவே இருந்த அரசு தரப்பு வக்கீல் சங்கத்தால் வேறொருவர் நியமிக்கப்படுவார் என்று தெரிவித்ததை அடுத்து வருகிற மாதம் 26ஆம் தேதி இந்த வழக்கு பிற்போடப்பட்டுள்ளது. நீதிபதி இது தொடர்பான சரியான விளக்கத்தினை விரைவில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அடுத்து வருகிற தவணையிலேயாவது என்னுடைய கணவன் மற்றும் இனியவர்களுடைய குடும்ப தலைவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றதையும் அவர்களை எங்களுக்கு காட்டுறதுக்குமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று நம்புகிறோம்
என்று இந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு இன்று வருகை தந்திருந்த எழிலனின் மனைவி அனந்தி அவர்கள் தெரிவித்தார். இந்த வழக்கில் மனுதாரர்கள் சார்பில் மூத்த சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்கள் ஆஜராகியிருந்தார்.
ஏற்கனவே அவர்கள் 2 மாதம் தவணை கேட்டுட்டார்கள். இன்று மேலும் அவகாசம் கேட்டு வேணுன்ற ஒரு இதற்கான ஒரு பிரத்யேக ஒரு அரச சட்டவாதி ஒரு ஆளை நியமித்திருக்கிறேன். அதனால 1 மாத காலம்தான் நான் கொடுக்குமாறு கேட்டேன். அதற்கு நங்கியவாறு நீதிமன்றம் வருகிற மாதம் 26ஆம் தேதி ஒரு டேட் ஒன்று, இதுதான் கடைசி ஃபைனல் தினமாக, இதுக்கு மேல அவர்கள் அவகாசம் கேட்கவே முடியாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது
என்றார் மூத்த சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை தொடர்பான ஒரு சர்வதேச செய்தி. இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் நாடுகளின் உச்சி மாநாட்டு செய்திகளை சேகரிக்க இலங்கை செல்ல காமன்வெல்த் செயலகத்தால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட சர்வதேச செய்தியாளர்களுக்கு இலங்கை அரசு விசாவை தடையில்லாமல் வழங்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசு அமைச்சர் ஒருவர் கோரியிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடக்க இருக்கின்ற காமன்வெல்த் மாநாட்டுக்கு செல்ல காமன்வெல்த் செயலகத்தின் அனுமதியை பெறுகின்ற எல்லா வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுக்கும் இலங்கை அரசாங்கம் விசா அனுமதி வழங்கும் என்று எதிர்பார்ப்பதாக பிரிட்டன் தெரிவித்திருக்கிறது. வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் சிலருக்கு இலங்கை அரசாங்கம் விசா அனுமதி வழங்காது என்று கவலைகள் எழுப்பப்பட்டிருந்த சூழ்நிலையிலேயே பிரிட்டனின் துணை வெளியுறவு அமைச்சர் அலஸ்டியா பர்ட் பிபிசி சிங்கள சபையிடம் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார்.
The United Kingdom has made it very clear that we expect all accredited journalists to have the opportunity to go to Chogham and to travel freely in Sri Lanka when they are there. And we will continue to make it very clear.
இலங்கை செல்வதற்கு விசா கிடைக்காது என்பது போல தெரிவதாக வெளியாகி இருக்கின்ற தகவல்கள் பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவர்கள் விசா பெறுவதை உறுதி செய்ய வேண்டியது காமன்வெல்த் செயலகத்தின் வேலை என்று நாங்கள் கருதுகின்றோம். அவர்கள்தான் காமன்வெல்த் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். காமன்வெல்த் செயலகத்தின் அனுமதியை பெறுகின்ற எல்லா ஊடகவியலாளர்களும் மாநாட்டுக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் அங்கு இருக்கும்போது இலங்கையில் சுதந்திரமாக பயணிக்க முடியுமாக இருக்க வேண்டும் என்றும் ஐக்கிய ராஜ்யம் அதன் நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது. இலங்கை அரசாங்கத்துக்கும் காமன்வெல்த் செயலகத்துக்கும் நாங்கள் இதனை வலியுறுத்தி கூறுகிறோம் என்று கூறிய பிரிட்டனின் துணை வெளியுறவு அமைச்சர் அலஸ்டியா பர்ட்.
If the Commonwealth Secretariat deems that journalists should go, that is an automatic process from the host country. Our understanding is that the Commonwealth Secretariat make these decisions.
ஊடகவியலாளர்கள் காமன்வெல்த் மாநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அனுமதி கொடுக்கப்பட்டால் அவருக்கு மாநாட்டை நடத்தும் நாடு விசா வழங்குவது என்பது தானாக நடக்க வேண்டிய ஏற்பாடு. இதில் இப்போது முடிவுகளை எடுக்க வேண்டியது காமன்வெல்த் செயலகம்தான் என்றும் கூறினார் அலஸ்டியா பர்ட். இதற்கிடையே சர்வதேச மற்றும் உள்நாட்டு ஊடகவியலாளர்களுக்கு மாநாட்டில் செய்தி சேகரிப்பதற்கான அனுமதி என்பதே முன்னைய காமன்வெல்த் மாநாடுகளின் போது கடைபிடிக்கப்பட்ட காமன்வெல்த் செயலகத்தின் ஒழுங்கு விதிகளின் படியே நடக்கும் என்றும் இலங்கை அரசாங்கம் முன்னதாக தெரிவித்திருக்கிறது. மாநாட்டை நடத்தும் நாடு என்ற அடிப்படையில் காமன்வெல்த் செயலகத்தின் அனுமதியை பெற்ற சர்வதேச ஊடகவியலாளர்களின் விசா விண்ணப்பங்களை பரிசீலிப்பது இலங்கை அரசின் பொறுப்பு என்று காமன்வெல்த் மாநாட்டின் ஊடக விவகாரங்களுக்கு பொறுப்பான தலைமை அதிகாரி சரித ஹேரத் அறிக்கை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இனி இந்திய குறிப்பொன்று. மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 5% பங்குகளை தமிழக அரசு வாங்குவதற்கு பங்கு பரிவர்த்தனைகளை நெறிப்படுத்தும் செபி அமைப்பு இன்று ஒப்புதல் அளித்துள்ளதை அடுத்து பங்கு விற்பனையை எதிர்த்து தொழிலாளர்கள் மேற்கொண்டு வந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து நெய்வேலியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவின் தொழிற்சங்கமாகிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் ராஜவன்னியன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சுவாமிநாதன்.
என்எல்சி நிறுவனத்தினுடைய 1% பங்குகளை கூட தனியாருக்கு தாரை வார்ப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்று எங்கள் போராட்ட களத்தை துவக்கினோம். கடந்த 3ஆம் தேதி இரவு வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கிய நாளிலிருந்து தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் இதில் உடனடியாக தலையிட்டு அது தனியாருக்கு தாரை வார்க்கப்படாமல் தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு மாற்று வழியாக தமிழக அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் வாங்குவதற்கு இசைவு தந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மும்பையிலே நடைபெற்ற செபியினுடைய அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழகத்தினுடைய பொதுத்துறைக்கு 5% பங்குகளை கொடுப்பதென்று முடிவு செய்து அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் கலந்து பேசி 13 போராட்டத்திற்கும் 3 தொடர் போராட்டம் என்பது காலவரையற்ற அந்த உண்ணாவிரதத்தையும் இப்பொழுதுதான் 6 விலக்கி கொண்டுள்ளோம்.
ஆனால் தமிழக அரசு இந்த பங்குகளை முன்பே வாங்குவதாக அறிவித்திருந்தது. இப்பொழுது நீங்கள் வேலைநிறுத்தம் செய்தீர்கள், 12-13 ஊதியம் இழந்தீர்கள், என்ன சாதித்தீர்கள்?
இதில் நாங்கள் லாப லட்ட கணக்கை பார்க்க முடியாது. கொள்கை ரீதியான இந்த போராட்டத்திலே தனியாருக்கு விற்பதற்கு பதிலாக மாநில அரசுடைய பொதுத்துறை நிறுவனத்திற்கு விற்பதற்கு உண்டான சூழ்நிலை எங்களுடைய வேலை நிறுத்தம் காலவரையற்ற உண்ணாவிரதம் உருவாக்கியிருக்கிறது.
ஆனால் உங்களை போன்ற தொழிற்சங்க தலைவர்கள் மாநில அரசு வாங்குவது கூட ஏற்புடையதல்ல, ஏனென்றால் பின்னாளில் மாநில அரசு அந்த பங்குகளை வெளியில் விற்கலாம் என்ற ஒரு அச்சத்தையும் கூறி வந்தீர்கள். இப்பொழுது அந்த அச்சம் நீங்கிவிட்டதா?
இல்லை, இன்று கூட நாங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றதுக்கு பின்னாலே எதிர்காலத்திலே இந்த நிறுவனத்துடைய பங்குகள் யார் மூலமாக விற்கப்பட்டாலும், அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும், அது விற்கப்படுகின்ற முடிவு எடுக்கிற பொழுது இதே தொழிற்சங்க கூட்டமைப்பு அதற்காகவும் தொடர்ந்து போராட்ட களத்திலே இருப்போம், போராடுவோம்.
இப்பொழுது மின் உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கிறது?
மின் உற்பத்தி படிப்படியாக குறைந்திருந்தாலும் கூட இன்னும் 2-3 படிப்படியாக முழு உற்பத்தியை எட்டும்.
நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் ராஜவன்யன். இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. பங்களாதேஷில் ஜமாயத் இஸ்லாமிய கட்சியின் மூத்த தலைவர் ஒருவர் போர்க்குற்ற விசாரணை நீதிமன்றத்தால் போர்க்குற்றங்கள் புரிந்தவராக தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். இது குறித்த மேலதிக தகவல்களை தொகுத்து தருகிறார் சாதாத்.
பாஸ்தி அபியோகে ভিন্ন ভিন্ন ভাবে সর্বমোট 90 বছর সাজা দিয়েছেন অথবা মৃত্যু না হওয়া পর্যন্ত
গুলাম আজম எதிரான 5 குற்றச்சாட்டுகளுமே சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. உச்சபட்ச தண்டனைக்குரியவர் குலாம் ஆசம் என்று நீதிமன்றம் கருதினாலும் அவருடைய வயதையும் உடல்நிலையையும் கருத்தில் கொண்டு அவருக்கு 90 சிறை தண்டனையை அறிவித்திருக்கிறது என்று விளக்கினார் அரசு தரப்பு சட்டத்தரணி எம் கே ரஹ்மான். பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து வங்கதேசம் தனி நாடாக சுதந்திரம் பெற யுத்தம் செய்த காலத்தில் லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருந்தனர். அதற்கும் பெரிய எண்ணிக்கையில் மக்கள் அகதிகளாக வாழ்விடங்களை விட்டு வெளியேறியிருந்தனர். 9 காலம் நடந்த அந்த யுத்தத்தில் நாடே சீரழிந்து போனது. அந்நேரம் பலரை கொன்று குவித்த பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களை உருவாக்கினார் என்று குலாம் ஆசம் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. முஸ்லிம் நாடான பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசம் பிரிந்து செல்வதை விரும்பவில்லை என்பதால் வங்கதேசம் தனி நாடாவதை குலாம் ஆசமின் ஜமாத் இ இஸ்லாமிய கட்சி எதிர்த்திருந்தது. மேற்கு பாகிஸ்தானுடன் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்கதேசத்துக்கு மொழி ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வித்தியாசங்கள் இருந்தாலும் முஸ்லிம் என்ற மத அடையாளமே முதன்மையானது என ஜமாத் இ இஸ்லாமி கருதியது. ஆனாலும் வங்கதேசம் தனி நாடாகிய உடனேயே அப்போதைய வங்கதேச அரசு குலாம் ஆசமின் குடியுரிமையை ரத்து செய்திருந்தது. நாடு கடந்த நிலையில் பாகிஸ்தானிலும் பின்னர் பிரிட்டனிலும் வாழ்ந்து வந்த குலாம் ஆசம் 1978 தான் மறுபடியும் வங்கதேசம் திரும்பினார். அதற்கு 16 பிற்பாடுதான் வங்கதேச உச்ச நீதிமன்றம் அவருக்கு மீண்டும் குடியுரிமை வழங்கியிருந்தது. யுத்த காலத்தில் நடந்த ஆட்கொலைகள், பாலியல் வல்லுறவுகள், சூறையாடல்கள் போன்ற அட்டூழியங்களுக்கு பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என 1971 யுத்தம் முடிந்தவுடனேயே பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்தும் மனித உரிமை குழுக்களிடமிருந்தும் குரல்கள் எழுந்திருந்தன. ஆனாலும் வங்கதேசத்தில் போர்க்குற்றங்களை விசாரிக்கக்கூடிய விசேட நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்படுவதற்கு பல்வேறு காலகட்டங்களிலும் நடந்த முயற்சிகள் தோல்வியடைந்து வந்திருந்தன. 2010 அப்படி ஒரு நீதிமன்றம் அமைக்கப்படுவது கடைசியில் ஒரு வழியாக சாத்தியமானது. இந்த நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று ஜமாத் இஸ்லாமியும் அதன் கூட்டணி கட்சிகளும் கூறுகின்றன. இதற்கு முன்பு இந்த நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கிய போது ஜமாத் இஸ்லாமி கட்சியினர் நாடுதழுவிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தனர். அப்போது வன்முறை வெடித்து போலீஸ் துப்பாக்கி சூட்டில் 100 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். நீதியை நிலைநாட்டுவதற்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்குமாக இந்த போர்க்குற்ற நீதிமன்றம் கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது என்றாலும் இதன் காரணமாக நாட்டு மக்கள் மேலும் பிளவுபடவே கூடும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
செய்தியை வழங்கியவர் சாதாத். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
உலகின் இரண்டு முன்னணி தடகள வீரர்கள் ஊக்க மருந்து பரிசோதனையில் தோல்வியடைந்துள்ளது விளையாட்டு வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் உலகின் முன்னணி வீரர்களாக இருக்கும் அமெரிக்காவின் டைசன் கே மற்றும் ஜமைக்காவின் அசாஃபா பவல் ஆகியோர் ஊக்க மருந்து பரிசோதனையில் தோல்வியடைந்துள்ளார்கள். அடுத்த மாதம் மாஸ்கோவில் உலக தடகள போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் இந்த இருவரும் அப்போட்டியிலிருந்து விலகியுள்ளார்கள். உலகின் இரண்டு முன்னணி தடகள வீரர்கள் ஊக்க மருந்து பயன்பாடு தொடர்பான சர்ச்சையில் சிக்கியுள்ளது தடகள போட்டிகள் மீது எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெற்காசியாவில் முன்னணி தடகள வீரர்களில் ஒருவராக இருந்தவரும் தடகளவியல் தொடர்பில் முனைவர் பட்டம் பெற்றவருமான ஆர். நடராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
மாஸ்கோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றத்தை கொடுக்கும். அதுவும் நல்ல காம்படிஷன் எதிர்பார்க்கிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நிச்சயமா ஏமாற்றத்தை விட தடகளத்துக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா அந்த ஒரு உயர்கட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ற சமயத்துல இது இல்லாம பண்ண முடியாதா அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குறதோட பயத்தையும் உண்டாக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அதிர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களுடைய உணவு முறைகள் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் சொல்லுவோம் நியூட்ரியன்ஸுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த நியூட்ரியன்ஸ்ல இது சேர்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. இதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அவங்களுடைய மருத்துவர்கள் டாக்டர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய விளக்கம் என்ன அப்படிங்கறது பொறுத்துதான் மற்ற பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும் இல்ல ஏற்படுத்தும் இல்ல அவங்களுடைய நடவடிக்கை என்னன்னு தெரிய வரும்.
அடிப்படையில இந்த விளையாட்டு வீரருக்கு ஒரு பொறுப்பு இருக்கத்தனை செய்து தனது உடலுக்குள் என்ன பொருள் செல்கிறது அப்படிங்கறது விளையாட்டு வீரருக்கு தெரியாம இருக்குமா அப்படிங்கிற இந்த கேள்வி வந்தால் அதுக்கு என்ன பதில்?
நிச்சயமா இந்த ஹை லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களுக்கு இது எல்லாம் தெரியாம இருக்காது. இப்ப லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல இவர் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தாலும் 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த டோப் டெஸ்ட்ல அவர் பாசிட்டிவா காமிக்கல, நெகட்டிவா தான் காமிச்சிருக்கு ரிசல்ட். இப்ப 8 மாசத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்திருக்குன்னா ஏதோ விஷயம் நடந்திருக்கு, என்னமோ நடந்திருக்கு. அதுவும் காரணமா இந்த ஆக்சிலோஃபிரின் அப்படிங்கிற அந்த ஊக்க மருந்து அடிப்படையா பாக்குறப்ப அது காம்ஃபிட்டமின் அப்படிங்கிற ஒரு சிஎன்எஸ் ஸ்டிமுலன்ட் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. அது அந்த ஆம்ஃபிட்டமின் வந்து ரொம்ப பெரிய ஊக்க மருந்து கிடையாது. இப்ப பொதுவா சொல்ல போனா அது வந்து சாதாரண நம்ம பிட்டர் ஆரஞ்சுல கூட அந்த ஊக்க மருந்து இருக்கு. இப்ப நீங்க ஒரு 10 ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது அதுக்கப்புறம் டோப் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும். இதுக்குன்னு செயல்முறையில இதுக்குன்னு மருந்து அருந்தி நம்ம சாப்பிடுறது அப்படின்னு சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜென்ரலா இந்த மருந்து வந்து ஹார்ட் ரேட் கம்மியா உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மருந்து கொடுப்பாங்க. ஜென்ரலா எல்லா ஸ்பிரிண்டர்ஸ் வேகமா ஓடக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே ஹார்ட் ரேட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். அவங்க இந்த மருந்து தெரிஞ்சு அருந்து இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்க ஹார்ட் ரேட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும், அது ரொம்ப ஆபத்தானது. இது அட்ரலின் பம்ப் நிறைய பண்ணும் ஹார்ட்ல, இந்த அட்ரலின் பம்ப் பண்றதுனால இந்த மெடிசன் கொடுப்பாங்க. இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு என்னன்னா இந்த அட்ரலின் வந்து இம்ப்ரூவ் பண்ணாதான் பாடியில மஸ்குலர் பவர், என்ட்யூரன்ஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ், ரொம்ப கம்மி சான்ஸ் இருக்கு. பட் இது என்ன மெடிசனுக்காக இது கொடுத்தாங்களா இல்ல உங்க ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஊக்க மருந்துன்னு தெரியாம நம்ம சாதாரண ரிகவரி ட்ரிங்க்ல கூட அது கலந்துருக்கிற வாய்ப்பு இருக்கு.
உலக அளவுல வந்து இப்ப தடகள வீரர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த ஊக்க மருந்து இந்த பரிசோதனையில சிக்கி வர்றது வந்து அந்த மருந்துகள் தொடர்பான அந்த பட்டியல் இருக்கு இல்லையா, அதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு தேவை வந்துள்ளது நீங்க நினைக்கிறீங்களா?
அப்படி ஒரு நேரம் வந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் லெவல், ஏன்னா இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்ல இதெல்லாம் ஆர்டினரி ட்ரக்ஸ் தான் நினைக்கிறாங்க. அந்த ஆர்டினரி ட்ரக்ஸ் வந்து லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் யூசேஜ் வந்து வேணா ரீகன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு இல்லை, நம்ம சாதாரண காஃபி சாப்பிட்றதுல கஃபீன் இருக்கு. அந்த கஃபீன் இஸ் பேண்ட் சப்ஸ்டன்ஸ், அதுவும் ஸ்டிமுலன்ட் தான். அந்த கஃபீன் வந்து நீங்க 4 காஃபி சாப்பிட்டுட்டு நீங்க ரேஸ் ஓடிட்டு டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோப் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வரும். ஸோ அந்த பர்சன்டேஜ் லெவலை வேணா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரீகன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் ஒலிம்பிக் தடகள வீரர் டாக்டர் ஆர். நடராஜன். அடுத்து கிரிக்கெட் செய்தி ஒன்று. இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் ஆஷஸ் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியை இங்கிலாந்து வென்றுள்ளது. இங்கிலாந்தின் நாட்டிங்ஹாம் ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் நேற்று முடிவடைந்த போட்டியில் ஆசிய அணியை இங்கிலாந்து 14 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்றுள்ளது. கிரிக்கெட் உலகில் ஒரு முக்கியமான தொடராக கருதப்படும் ஆஷஸ் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியை வென்ற இங்கிலாந்து அணி எதிர்வரும் வியாழக்கிழமை லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தொடங்க உள்ள 2வது டெஸ்ட் போட்டிக்கு முதல் போட்டியில் ஆடிய அதே அணியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள். இந்த போட்டியில் வெற்றியை நிர்ணயித்த ஆட்டமிழப்பு 3வது நடுவரின் தீர்ப்பை ஒட்டியே அமைந்தது. இதன் மூலம் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கள நடுவரின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யும் முறை குறித்த வாத பிரதிவாதங்கள் மீண்டும் எழுந்துள்ளன. உலகின் முன்னணி நாடுகள் இந்த முறைக்கு ஆதரவாக இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் வாரியம் இதை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் தயவு செய்யும் முன் இனி தலைப்புச் செய்திகள்.
வங்கதேசத்தின் மூத்த இஸ்லாமிய தலைவருக்கு போர்க்குற்ற தீர்ப்பாயம் 90 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது. இந்தியாவின் கடந்த மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனதாக கருதப்படும் சுமார் 5,700 பேர் இறந்ததாகவே கருதப்படுவதாக அரசு கூறுகிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.